வணக்கம் கஜன்.
வணக்கம் பிரபா.
முதலில் அந்த வீடுகளில் வளர்க்கின்ற கோழி வளர்ப்பை பற்றி சுருக்கமாக சொல்லுங்களேன்.
வீடுகளில் வளர்க்கும் கோழி வளர்ப்பை இங்கு பேக்யார்ட் போல்ட்ரி என்று சொல்வார்கள். இந்த பேக்யார்ட் போல்ட்ரியில் நீங்கள் கோழிகள் மட்டும்தான் என்றும் இல்லை, குயல் என்று சொல்லப்படும் சிறிய இன கோழிகள், புறாக்கள் மற்றும் வான் கோழிகள் ஆகியும் உள்ளடக்கப்படும். இவ்வாறான கோழி வளர்ப்புகள் கொமர்சியல் அதாவது வியாபார நோக்கத்துக்கு அன்றி வீட்டு தேவைக்கான முட்டைகள் மற்றும் இறைச்சிகளுக்காகவே வளர்க்கப்படும். எனவே இவ்வாறான கோழி வளர்ப்பு வியாபார நோக்கத்தான கோழி வளர்ப்பிலிருந்து முற்றாக வேறுபட்டது.
வீடுகளில் பலர் பல பிராணிகளை பல பறவைகளை எல்லாம் வளர்க்கின்றார்கள், ஆனால் எல்லாவற்றிலும் விட கோழி வளர்ப்பினால் தான் அதிக நன்மைகள் என்று சொல்கின்றார்களே, அதை பற்றி சொல்லுங்களேன்.
கோழி வளர்ப்பதால் நிறைய நன்மைகள். பிரதானமாக கோழிகள் என்பது செல்ல பிராணிகளாக மட்டுமன்றி அவர்கள் உங்களுக்கு முட்டை மற்றும் இறைச்சிகளை நீங்கள் அவர்களிடம் பெற்றுக் கொள்ளலாம். அதேவேளை கோழிகள் வளர்ப்பதால் உங்களது பேக்யார்டில் அவர்கள் இந்த இன்செக்டுகள் அதாவது அந்துக்கள் களைகளை கட்டுப்படுத்துவதாக இருப்பதால் அவர்களால் மேலும் நன்மைகள் உண்டாகின்றது. அதேவேளை கோழிகளின் லிட்டர் அதாவது அவர்களது கழிவுகள் உங்களது வீட்டு தோட்டங்களுக்கு ஒரு உரமாக பயன்படுத்தலாம்.
அடுத்ததாக வந்து வீடுகளில் வளர்க்கின்ற கோழி சுமாராக எத்தனை கோழிகளை நாங்கள் மேக்சிமம் வளர்க்கலாம் என்று சொல்லுங்களேன்.
பெரும்பாலான ஆஸ்திரேலிய பெருநகரங்களிலும் சபர்பன் என்று சொல்லப்படும் மக்கள் சிறந்து வாழப்படும் பகுதிகளில் நீங்கள் 4 to 6 முட்டையிடும் கோழிகளை வளர்க்கலாம். இதற்கு பெரும்பாலும் லோக்கல் ஆத்தாரிட்டிகளில் பெரும்பாலும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இவ்வாறான சட்டத்திட்டங்கள் ஒவ்வொரு லோக்கல் கவர்மெண்ட் ஆத்தாரிட்டிகளுக்கும் வேறுபடும். நீங்கள் கோழிகளை வாங்க முதல் இவ்வாறான எண்ணம் இருக்கும் என்றால் முதலில் உங்களது லோக்கல் கவர்மெண்ட் ஆத்தாரிட்டியுடன் தொடர்பு கொண்டு அவர்களிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. அதேவேளை பெரும்பாலான பெருநகரங்களிலும் மக்கள் சரிந்து வாழப்படும் சபர்பன் நகரங்களிலும் பூஸ்டர் அதாவது சாவல் கோழிகள் என்பதை இங்கு வளர்க்க முடியாது.
இந்த சேவல்களை ஏன் வீடுகளில் வளர்க்க முடியாது என்று சொல்லுங்களேன், அது காலையில் கூவும் காரணத்தினால?
அயலவர்களுக்கு இடங்கில் ஏற்படுவதால் அவர்கள் பொதுவாக லோக்கல் கவுன்சிலருக்கு முறைப்பாடுகள் செய்வதனால் அவ்வாறான கோழிகள் வளர்ப்பது என்பது மிகவும் சாத்தியம் இல்லை.
வீடுகளில் கோழிகளை வளர்ப்பதற்கு நாங்கள் அதற்கு கூடுகள் அமைக்க வேண்டும் அல்லவா? அந்த கூடு அமைப்பதில் என்னவற்றை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுங்களேன்.
இது உங்களது பேக்யார்ட் எவ்வளவு பெரியது என்பதில் தங்கியுள்ளது. நீங்கள் ஒரு 4 to 6 கோழி வளர்ப்பதால் அது ஒரு சாதாரணமான குடும்பத்துக்கு தேவையான அளவு முட்டைகளை அவர்களால் வழங்க முடியும். எனவே அவர்களை நீங்கள் கூப்பன்னு சொல்லப்படும் ஒரு கூடு வாங்கலோ இல்லாட்டி ஹாட்ஸோ இல்லாட்டி ரன்ஸ் என்று சொல்லப்படும் வித்தியாசமான கூடுகள் நீங்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் இவ்வாறு செய்ய முதல் நீங்கள் உங்களது லோக்கல் கவுன்சிலில் தொடர்பு கொண்டு முதல் அனுமதி பெற வேண்டும். எவ்வாறான கூடுகளை நீங்கள் அமைக்கப் போறீர்கள் என்றது, அதில் சில சட்டத்திட்டங்களை நீங்கள் தெரிந்து கொண்ட பிறகே கூடுகளை நீங்கள் அமைக்க வேண்டும். கூடுகளின் பெரிது உயரங்கள் என்பது நீங்கள் எவ்வளவு கோழிகளை வளர்க்கப் போறீர்கள் என்பதிலே தங்கியுள்ளது.
கோழி வளர்ப்பிலே முக்கியமாக இந்த கோழிகள் வந்து ஒவ்வொரு நாளும் முட்டையிடும் என்று சொல்லுகின்றார்களே, அது உண்மையா?
ஒவ்வொரு நாளும் முட்டையிடும் இருக்கும், ஆனால் அவர்கள் எக் சைக்கிள் எனப்படும் என்று சொல்லப்படும் சைக்கிளில் வரும். அதாவது அவர்கள் பெரும்பாலும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு சைக்கிள் முடிந்தவுடன் அவர்கள் ஒரு ரெஸ்டிங் டைம் உண்டு வரும். அந்த நேரங்களில் அவர்கள் முட்டையிட மாட்டார்கள். ஆனால் சில கோழி இனங்கள் முட்டையிடுவதற்காகவே செலக்டிவ் பிரீடிங் செய்து வைத்திருப்பார். பெரும்பாலான கோழிகள் நிறைய முட்டைகளை இடும்.
பொதுவாக வீட்டில் வளர்க்கின்ற கோழி இப்பொழுது முட்டையிட்டு ஓய்ந்து விட்டது என்று வையுங்களேன், அதற்கப்புறம் அந்த கோழியை என்ன செய்ய வேண்டும்?
சில கோழி வளர்ப்பாளர்கள் செல்ல பிராணிகளாக வைத்திருப்பார். அவர்கள் அவர்களது கடைசி நாள் வரை அவர்களை பேணி பாதுகாப்பார்கள். சிலர் கருணை கோழி எனப்படும் நடைமுறைக்கு அவர்களது அருகில் உள்ள வெட்டினரி கிளினிக்கோ கொண்டு சென்றால் அவர்கள் அவ்வாறான ப்ரோசஸுக்கு செய்து கொள்ளலாம்.
அடுத்ததாக கஜன், பறவைகளை பொதுவாக கேம் பேர்ட்ஸ், ஷோ பேர்ட்ஸ் அல்லது எக் லேயிங் பேர்ட்ஸ் என்று சொல்லுவார்கள், அந்த வகையில் நீங்கள் எவ்வாறு அந்த பறவை இனத்தை இனவிருத்தி செய்வதில் கவனம் எடுக்க வேண்டும்?
முட்டையிடும் கோழிகள் என்று சொல்லப்படுபவைகள் ரோட் ஐலண்ட்ஸ் எனப்படும் பறவைகள், லெக் பார், லெக் ஹோன், ஹாம்பர்கர், ஆஸ்ட்ரலப், ஆஸ்திரேலியன் லெக் ஹான் எனப்படும் பறவைகள் முட்டையிடுபவை. அவர்கள் தேவையான ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு 4 to 6 பறவைகள் குடும்பத்துக்கு தேவையான அளவு முட்டைகளை ஒரு வருடத்திலும் நன்றாக தரக்கூடியவை. சில கோழிகள் 3-4 வருடங்களும் தொடர்ச்சியாக அந்த முட்டைகளை இடும். ஆனால் அந்த தொடர்ச்சியாக இடும் என்று சொல்வதிலும் அவர்களுக்கு அந்த எக்ஸாய்க்கிள் முடிந்தவுடன் அவர்களுக்கு ஒரு ரெஸ்டிங் டைமுக்கு போய்த்தான் அவர்கள் செய்வார்கள். கேம் பேர்ட் என சொல்லப்படும் பறவைகள் நிறைய பறவைகள் இருக்கிறது. ஆனால் ஆஸ்திரேலியாவில் இந்த கேம் பேர்டோ ஷோ பேர்டோ உங்களுக்கு ஒரு ஒரு பொழுதுபோக்காகவோ இல்லை ஒரு கிளப் ஒன்றில் நீங்கள் மெம்பராக அறிப்பதால் தான் நீங்கள் வளர்த்து கொள்ளாமலைய கோழி சண்டைகள் எனப்படும் ஊர்களில் நடைபெறுவ விளையாட்டுகள் இங்கு செய்ய முடியாது. ஏனென்றால் நீண்ட நாட்களாக அவர்கள் தடை செய்யப்பட்டுள்ளது.
அடுத்ததாக இந்த கோழிகளுக்கு உணவு அதாவது மேஷ் அல்லது மற்றும் தண்ணீர் ஆகியவற்றை எவ்வாறு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுங்களேன்.
நீங்கள் கோழி வளர்ப்பை தொடங்கும் போது எத்தனை கோழிகள் வைத்திருக்க போறீங்க என்று தெரிவு செய்த பிறகு நீங்கள் சின்ன குஞ்சில் இருந்து கொண்டு வர போறீங்களா அல்லது வளர்ந்த பறவைகளாக கொண்டு தருவீர்களா என்றதை தெரிவு செய்யணும். சின்ன குஞ்சுகளாக கொண்டு வந்தால் நீங்கள் குரோவ மேஸ் எனப்படும் ஒரு உணவு வகைகளை வழங்க வேண்டும். மெச்சூரிட்டி வந்து முட்டையிடும் பருவத்துக்கு வந்த பிறகு லே மேஸ் எனப்படும் உணவு வகைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதேவேளை அவர்களுக்கு குடிநீர் அதாவது ட்ரிங்கிங் வாட்டர் முழு 24 மணித்தியாலமும் நீங்கள் அவர்களுக்கு தூய குடிநீரை வழங்கத்தக்கதையாக வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளுவோம். அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் அந்த பறவைகள் ஒரு நல்ல குடிநீரை எடுக்காமலோ இல்லை நல்ல மேசை உண்ணாமல் விட்டாலோ அவர்களுக்கு நியூட்ரிஷன் சம்பந்தமான நோய்கள் ஏற்பட்டு உங்களது முட்டை இடும் நோக்கத்துக்காக வளர்ப்பது என்பது கடினமாகிவிடும். ஏனென்றால் அவர்களுக்கான செலவுகள் நோய்கள் முட்டைகள் இடும் நம்பர்கள் எல்லாம் குறைந்துவிடும்.
இந்த கோழிகளுக்கு வருகின்ற நோய்கள் கோழிக்கு வருகின்ற நோய்கள் என்று சொல்லும் போது நாங்கள் அவற்றுக்கு தடுப்பூசி ஏதாவது போட வேண்டுமா அல்லது பொதுவான நோய்கள் வந்த பின்பு அவற்றை கால்நடை வைத்தியரிடம் கொண்டு சென்று காட்ட வேண்டுமா?
சின்ன குஞ்சுகளிலிருந்து விடும் பொழுது பெரும்பாலான நோய்களுக்கு வேக்சின்கள் அவர்கள் கொடுத்த பிறகு ஒரு வியாபார நிலையத்தில இருந்தோ அல்லது கொமர்சியல் பிரீடர்ல இருந்தோ நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா? அதேபோல நீங்கள் இவ்வாறான பறவைகளை வேண்டும் போது நீங்கள் ஒரு நம்பிக்கையான ஒரு வழங்குநர்களிடம் இருந்து இந்த பறவைகளை பெற்றுக்கொள்ள பிரயோஜனமா இருக்கும். இருந்த போதிலும் சில நோய்களுக்கு வேக்சின்கள் இல்லை. எனவே அவ்வாறான நோய்கள் வருவது என்று சொன்னால் பெரும்பாலான பறவைகள் இறந்துவிடும். அதே நேரம் ஆஸ்திரேலியாவில் நியூகாசில் டிசீஸ் எனப்படும் டிசீஸும் ஏவியன் இன்ஃப்ளூயன்சா என சொல்லப்படும் பறவை காய்ச்சல் போன்றவைகள் இங்கு இல்லை. அவ்வாறான நோய்களுக்கு பறவைகளில் அவ்வாறு தெரிந்தால் நீங்கள் உங்களது லோக்கல் கவுன்சிலோ அல்லது பிரைமரி இண்டஸ்ட்ரி எனப்படும் மினிஸ்ட்ரிக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு முறைப்பாடு செய்வதால் அவசியமாகும்.
இந்த கோழிகள் வீட்டில் பேக்யார்டில் ஒரு கூடுகளுக்குள் வளர்க்கின்ற இந்த கோழிகளை நாங்கள் வெளியே திறந்து விட வேண்டுமா அவ்வப்போது?
நல்லது. அவ்வாறு செய்வதனால் அவர்கள் ஒரு நேச்சுரல் பிஹேவியரை நீங்கள் அவதானிக்க முடியும். அவ்வாறு செய்வதனால் அவர்களது வெல்ஃபேர் என்பது அதிகரிக்கும். மகிழ்ச்சியாக இருப்பதனாலும் ஒரு சுத்தமான காற்றை அவர்கள் சுவாசிக்க கூடியதா இருப்பதாலும் அந்த கோழிகளின் நோய்கள் என்பது குறைவாக இருக்கும். அதேவேளை பறவைகள் தங்களுக்கு என்ற ஒரு நேச்சுரல் ரேஞ்சை வச்சிருப்பதால் அது அவர்களுக்கு பெரும்பாலும் நன்மை பயப்பதாக இருக்கும். தனியே நீங்கள் கூடுகளில் அடக்கி வைப்பதால் அவர்கள் நீண்ட நேரம் கூடுகளில் இருப்பதால் அவர்கள் கழிவுகள் என்பது ஈரப்பதனை கூட்டி பல்வேறு விதமான நோய்களை அவர்களுக்கு சுவாச சம்பந்தமான நோய்களையோ அல்லது அவர்களது பம்பிள் ஃபீட் எனப்படும் அவர்களது பாதங்களில் ஏற்படும் நோய் சாத்தியக்கூறுகள் அதிகம். எனவே நீங்கள் அவர்களை பேக்யார்டில் திறந்து புல்வெளிகளில் விடுவது நன்மையான விடயமாகவே நான் நினைக்கின்றேன்.
நல்லது கஜன், மீண்டும் பிறிதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
நன்றி பிரபா, மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை அழைத்த SBS வானொலிக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.